கேட்போம் அவரின் சந்நிதியில், இணைந்து வருவோம் கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். இணைந்து வருவோம் கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். வருவோம் இறைவன் குரல் கேட்போம் அவரின் சந்நிதியில், இணைந்து வருவோம் கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, ஆண்டவருடைய கல்வாரி பலியை நாம் இணைந்து ஒப்பு கொடுக்க இந்த நேரம் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருப்பாடல் 65:4 இவ்வாறு வாசிக்கிறோம். கடவுளே, உலகம் அனைத்தும் உன்னை ஆராதிக்கும், உமது புகழை என்னாலும் பாடிடும், உன்னதரே உன் பெயருக்கு பன்னிசைத்து பாடும் என்று திருப்பாடல் ஆசிரியர் தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கு கூட ஆண்டவருடைய வார்த்தை தாவீதினுடைய அருட்பொழிவை பற்றி தான் சொல்லுகிறது. சாமுவேல் ஆண்டவரை அழைத்து, எனக்காய் நான் முன்குறித்த என் மகன் தாவீதை இம்மக்களுக்கு அரசனாய் நீ அருட்பொழிவு செய் என்று தான் சொன்னார். அந்த தாவீதினுடைய மனநிலையோடு, அபிஷேகம் பெற்ற தாவீதை போல நாமும் அருள் வாழ்வில் நிலைத்திருக்க இறைவனுடைய அருள் வேண்டுவோம். ஆண்டவருடைய அன்பை மறந்து ஒருவேளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் காட்டுகிற வேகம், அதில் காட்டுகிற அக்கறை, அதை குறித்த தெளிவற்ற தன்மையின் காரணமாய் இறைவனுடைய அன்பை நாம் மறந்திருக்கலாம். அதை ஒருவேளை உணராமல் இருந்திருக்கலாம். உணர்ந்திருந்தும் கூட அதை கண்டுகொள்ளாமல் நேரம் செலவிட்டு அதை அனுபவிக்காமல் போயிருந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவருடைய அருள் வேண்டுவோம். நிறைவான மன்னிப்பை தருவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
எல்லாம் நீயேசுவே, என்னுயிரும் நீயேசுவே, எல்லாம் நீயேசுவே, என்னுயிரும் நீயேசுவே,
என் வாழ்வும் நீயேசுவே, நிலையற்ற உலகில் வேறேதும் வேண்டாம், என் செல்வம் நீயேசுவே, நிலையற்ற உலகில் வேறேதும் வேண்டாம், என் செல்வம் நீயேசுவே, எல்லாம் நீயேசுவே, என் உயிரும் நீயேசுவே. பாவியாய் நான் அழைந்தே, பாதை தடுமாறினேன், பாவியாய் நான் அழைந்தேன், பாதை தடுமாறினேன், பாவ உலகில் பாவியை மீட்க பலியானி நீயேசுவே, உலகில் பாவியை மீட்க பலியான நீயேசுவே, எல்லாம் நீயேசுவே, என் உயிரும் நீயேசுவே.
எல்லாமுள்ள இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும், நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவ நீரே, உம் மக்களின் வேண்டுதல்களை இரக்கத்தோடு கேட்டு எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியையே அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். தாவீதை சாமுவேல் திருப்பொழிவு செய்தார். ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாய் இருந்தது. சாமுவேல் முதல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை திருவசனங்கள் 1-13 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போம். பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்து செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல். ஈசாயை பலிக்கு அழைத்திடும். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறே சாமுவேல் செய்த பின் பெத்லகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியவர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம் தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களை தூய்மையாக்கி கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாய் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிடுமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதன் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அமினதாபை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். அவர் இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சமாகுவை கடந்து போக செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாவை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர் தானாம் என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரன் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன்.
என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். முற்காலத்தில் உம் பற்றுமிகு அடியாருக்கு நீ காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தே மக்களினங்களின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினே. மக்களினத்தினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினே. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தே. நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன். மன்னகத்தில் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். மன்னகத்தில் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். Alleluia, 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 Alleluia. Mellise karuvigal neettiduvo, melamum thaalam mulangiduvo. மெல்லிசை கருவி நீட்டிடுவோம், மேளமும் தாளம் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மார்க்கு நற்செய்தி 2:23 தொடங்கி 28 வரையுள்ள இறைவார்த்தைகள். அந்நாட்களில் ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாயிருந்த போது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அற்பண அப்பங்களை தாம் உண்டது மட்டுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, அதனால் ஓய்வு நாளும் மார்த மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்தியேசுவல் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை அளவிட முடியாத இரக்கம் நிறைந்தது, அது பேரன்பை நமக்கு நிறைவாய் பொழிகிறது என்கிற நம்பிக்கையோடு இந்த இறைவார்த்தை பகிர்வில் நாம் இணைந்து பங்கெடுப்போம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இரண்டு வாசகங்களின் அடிப்படையிலே ஒரு சிந்தனை நாம் எடுத்துக்கொள்வோம். அதன் அடிப்படையில் நாம் அதை எப்படி வாழ்வாக்கலாம், அது நம்முடைய இயல்பு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பொருந்தி போகிறது என்பதை சற்று அலசி ஆராய இந்த நாளில் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஒரு சின்ன நிகழ்வு, வரலாற்று நிகழ்வு. ஒரு முறை முதல்வர் ஒருவர், நம்ம தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த ஒருவர் ஒரு பொதுக்கூட்டத்திற்காக வருகிறார். அந்த கூட்டத்தில் வரும்போது பயங்கரமாக மக்கள் கூட நின்று கூச்சலிட்டு வாழ்க வாழ்க என்று கத்துகிறார்கள். பலரும் தங்களுடைய இந்த பெட்டிஷன்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு கையை நீட்டுறாங்க. முதல்வர் ஒவ்வொரு பெட்டிஷனாக வாங்கிட்டு அவளை பார்த்து சிரிச்சுட்டு அவங்களுக்கு வந்து சரி கட்டாயம் செஞ்சுருவோம் அப்படின்ற நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லிட்டே வர்றார். ஒரு வயதான ஒரு மனிதர், 60 வயதிற்கு மேலுள்ள ஒரு மனிதர், அவர் முதல்வர் ஐயாவை கையெடுத்து கும்பிட்டுட்டு, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு வாழ்க்கையில் எனக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நலிந்த உடலோடு சுருங்கிய முகத்தோடு அந்த மனிதர் முதல்வரை பார்த்து அவர் கெஞ்சுகிறார். உடனே முதல்வருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அவர் உடனடியாக தன்னுடைய அமைச்சரவையில் இருக்க அதிகாரிகளை அழைத்து இவருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க, அரசாங்க வேலை போட்டு கொடுங்க, சின்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த அதிகாரிகள் மீண்டுமாக முதல்வர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா இவருக்கு வேலை போட்டு கொடுக்க முடியாது, ஏன் அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே வயசு 58 கடந்து விட்டது, அந்த ஓய்வுக்குரிய வயசில் இருக்கிறாரு, ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட படிப்பும் எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறாரு, அவருக்கு எப்படி நாம் வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முதல்வர் ரொம்ப வருத்தப்படுறார், ஐயோ இந்த மனிதருக்கு நம்மளால் உதவி செய்ய முடியாமல் போய்விட்டதே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்துறார். உடனடியாக அந்த அதிகாரிகள் ஒரு வந்து சொல்கிறார், ஐயா சட்டத்தில் ஒரு இடம் இருக்கிறது, முதல்வருடைய தனி வரத்தை அவருடைய தனி அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் தன்னுடைய இறக்க காரியத்தை செய்வதற்கான சட்ட வரைவு இருக்கிறது, நீங்கள் அதை பயன்படுத்தினால் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு ஒன்று. முதல்வருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி, உடனடியாக அவரை அழைத்து ஒரு அரசுக்கு சொந்தமான பஞ்சு ஆலையில் அவருக்கு ஒரு காப்பாளர் வேலை போட்டு கொடுத்தாராம். அதற்கப்புறம் முதல்வர் ரொம்ப மகிழ்ச்சியோடு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டாராம். அந்த முதல்வர் யாருமே இல்லை, தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த கர்மவீரர் காமராஜர் தான் அந்த முக்கியமான ஒரு மனிதர். ஏன் ஃபாதர் காமராஜரை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சட்டம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, ஆனால் இரக்கம் என்பது அதை மிஞ்சி நிற்கிறது அப்படின்றதான் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிற செய்தி. சட்டப்படி அவருக்கு வேலை கொடுக்க முடியாது, ஆனால் அங்கே இருக்கிற சூழலை பார்க்கிற பொழுது தேவையில் இருக்கிற மனிதனுக்கு அதை செய்ய வேண்டும் என்ற உணர்வு வருகிற பொழுது செய்வதில் சட்டத்தை கடந்த ஒரு மனிதநேயம் அல்லது சட்டத்தை கடந்த ஒரு இரக்கம் பொங்கி வழிவதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் பல நேரங்களில் சட்டங்களை கடந்த இரக்க செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இன்றைய நாள் வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் இயேசு ஆண்டவர் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், அவர் சட்டத்தை மீறுகிறார். இந்த குற்றச்சாட்டை யார் வைக்கிறார் அப்படின்னா பரிசேயர்கள் வைக்கிறார்கள். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் கூட ஒரு நினைவூட்டலுக்காக மீண்டும் ஆய் பகிர்கிறேன். ரெண்டு கூட்டம் தான் இயேசுவை பின்தொடர்ந்து வராங்க, மூணாக சொல்லலாம். அதில் பரிசே சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒரே குழு தான் அவங்க. ஆனால் இந்த பக்கம் பார்க்குற பொழுது பரிசேயர்கள், இந்த சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களெல்லாம் சமூகத்தின் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், அதிகார வர்க்கத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், ஆலயம் சார்ந்த காரியங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள், ஆலய வழிபாடு, ஆலயத்தில் பயன்படுத்த வேண்டிய ஜபமுறைகள் அல்லது ஆலய காரியங்களில் நாம் சரியாக இல்லை என்று சொன்னால் என்ன தண்டனைகள் எல்லாம் இறைவன் தருவார் என்று சொல்லி ஆலயத்தை மையப்படுத்தி வாழக்கூடியவர்கள் சதுசேயர்கள். அவர்கள் சமூகத்தின் முதல் தர மக்களாக இருந்தார்கள். அவர்களோடு இணைந்து மறைநூல் அறிஞர்களும். இந்த பரிசேயர்கள் யார் அப்படின்னு, ஆக்சுவலாக நல்லவங்க, ஆனால் என்ன அப்படின்னா சட்டத்தின் வழியாகத்தான் நமக்கு மீட்பு இருக்கிறது அப்படின்றதும், காட் ஆஃப் லாஸ், சட்டங்கள் தான் கடவுள் கடவுளை அடையிறதுக்கு சட்டத்தை தவிர வேற வழியே இல்லை அப்படின்றத ஒரு ஸ்க்ரூப்ளஸ் ஃபெய்த் அவங்களுக்கு இருந்ததுனால இந்த சட்டத்திட்டங்களை தூக்கி பிடிக்கிறதுனால அது பல நேரங்களில் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு அது பிரச்சனையாக போய் முடிகிறது. இந்த பரிசேயர்கள் உயர்தர மக்கள் அல்ல, அவர்கள் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தான். இயேசுவை பார்க்கிற பொழுது இயேசுடைய தொழில் அடிப்படையில் பார்த்தா இயேசு ஆண்டவர் நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர் தான். கட்டுமான பணி செய்யக்கூடியவங்க, இந்த ஆசாரி வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது இது போன்ற பணி செய்யக்கூடியவர்கள் நடுத்தர வர்க்கத்து மக்கள் தான். பரிசேயர்களும் அந்த நடுத்தர குரூப்பை சார்ந்தவங்க. ஆனால் அவர்கள் கொண்டிருக்கிற கொள்கை, அவர்கள் கொண்டிருக்கிற சட்டத்தின் மீதான நம்பிக்கை அவர்களை கொஞ்சம் கொடூரமானவர்களாக பார்க்க செய்கிறது. அப்போ பரிசேயர்கள் என்று சொன்னாலே தனித்து நிற்பவர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். தனித்து நிற்பவர்கள் ஒரு விதத்தில் பார்த்தா இந்த பரிசேயர்கள் நம்மளோட நம்மளை நெருங்கி போவாங்க. நம்மளோட அப்படின்னா கேத்தலிக் ஃபெய்த்தோடு அவர்களுக்கு கொஞ்சம் நெருக்கமான உறவு இருக்கு. சதுசேயர்கள் யூதர்களோடு அப்படி ஒட்டி போவாங்க, பரிசேயர்கள் நம்மளோட கொஞ்சம் இணைந்து வருவார்கள். எதை வச்சு சொல்கிறேன்னா மறு உலக வாழ்வு, அந்த நம்பிக்கை அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இறந்தவர் உயிர் தள்ளுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. மெசியாவுடைய வருகையை குறித்த நம்பிக்கை அவர்கள் இருக்கிறதுனால சதுசேயர்களை காட்டிலும் பரிசேயர்கள் நம்ம கிறிஸ்து கத்தோலிக்க ஃபைத்தோட கொஞ்சம் நெருங்கி போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வாழுகிற இவர்கள் காட் ஆஃப் லாஸ் அப்படின்றத ரொம்ப தெளிவாக வச்சிருக்கிறாங்க. சட்டங்கள் தான் கடவுளை அடைவதற்கான ஒரே வழி. அதைத்தான் நம்ம ஆண்டவர் தலைவர் வந்து உடைக்கிறார். சட்டங்களை கடந்த ஒரு மனிதநேயம் இருக்கிறது, அதன் வழியாகவும் நம் கடவுளை அடைய முடியும் என்று சொல்லுகிறார். இங்கே வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்ன? ஓய்வு நாளில் நீங்களும் உன்னுடைய சீடர்களும் செய்யக்கூடாத காரியத்தை செய்துவிட்டீர்கள். பெருசாக ஒரு காரியத்தை செய்யலை. வயலில் கடந்த நெல்லை போகிற வழியில் பிடுங்கி கையில் வச்சு நாலு தேய்தி வச்சு அதில் வாயில் போட்டு அந்த பசிக்கு கொஞ்சம் வேலை சாப்பிட்ருக்காங்களே ஒழிய அதை மென்று கொண்டு சென்றார்களே ஒழிய பெருசாக அவங்க ஒன்றும் செய்யலை. ஆனால் அந்த ஓய்வு நாள் அப்படின்றது பரிசேயர்களுக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு சட்டத்திட்டமாய் அவர்கள் பார்க்கிறார்கள். இன்றைக்கி நமக்கு ஓய்வு நாள் அப்படின்றது நவ் இட் இஸ் சண்டே, நமக்கு ஓய்வு நாள். அன்றைக்கி அவங்களுக்கு வந்து சாட்டர்டே வந்து அவர்களுக்கு ஓய்வு நாளாக இருந்த காலம். ஏன் நமக்கு அப்படி மாறுச்சு அப்படின்னா இயேசு ஆண்டவர் வியாழக்கிழமை அந்த பெரிய வியாழன் அன்னைக்கு அவர் பிடிபடுகிறார். பிடிபட்டு அன்றிரவே அவர் அந்த பிளாத்தினுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அவருடைய யூதருடைய பாரம்பரியத்தின் அடிப்படையில் ரோமை சட்டத்தின்படி பார்த்தோம்னா அதிகாலை 3 மணிக்கு தான் அவர்கள் அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பார்கள். அப்போ அப்படி கொடுக்கப்பட்ட தண்டனை 9 மணிக்கெல்லாம் அவர் சிலுவையில் அறையப்பட்டதாகவும் 9 மணியிலிருந்து அந்த 3 மணி வரை அவர் சிலுவையிலேயே தொங்கி மதியம் பிற்பகல் 3 மணிக்கு இறந்ததாக வரலாறு சொல்கிறது. அதுக்கப்புறம் அவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஒரு நாள் கழித்து அருமத்தியா நகரை சேர்ந்த யோசேப்பு என்பவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இயேசுடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. ஒரு நாள் மண்ணுக்குள் அவர் புதையிண்டு 3வது நாள் உயிர் தெழுந்தார். அந்த 3வது நாள் காலையில் தான் மகதலா மரியா கல்லறைக்கு ஓடி சென்று பார்க்கிறார். கல்லறை வாயில் திறந்திருக்கிறது. மீண்டும் ஆய் வந்து அவர் பேதுருவிடமும் அவருடைய சகோதரர் அல்ல அவருடைய உடன் நற்செய்தியாளராக இருக்கக்கூடிய அல்லது உடன் சீடராக இருக்கக்கூடிய யோவான் சகோதரர் அல்ல யோவானிடமும் சொல்லுகிறார். ரெண்டு பேரும் போய் பார்க்குறாங்க. இதெல்லாம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை. அதனால் கத்தோலிக்க திருச்சபை ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக கொண்டிருக்கிறது. இதில் வந்து பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் இந்த சட்டங்களை கடந்த ஒரு மனிதநேயத்தை தான் இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறார். சட்டங்கள் தேவையா தேவையில்லையான கட்டாயம் தேவை. ஒரு குழுவாக சமூகமாக இணைந்து வாழ்கிற பொழுது சட்டங்கள் கட்டாயம் தேவைதான். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு சமூகத்தில் ஒரு கம்யூனிட்டியில் நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் 6 ஃபாதர்ஸ் இருக்கிறோம். காலையில் எங்களுக்கு காலை உணவு 8 மணி அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கிறது. நாங்களாக வைத்திருக்கிற ஒரு ஒழுங்கு முறை, எல்லாரும் 8 மணிக்கு போனால் தான் அந்த சமயக்காரமாவுக்கு வசதியாக இருக்கும். சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பாடு முடிச்சதுக்கப்புறம் பிளேட்லாம் எடுத்து வச்சுட்டு மதிய சாப்பாடு ரெடி பண்ண முடியும். அதனால் காலைக்கு ஒரு சாமியார் 11 மணிக்கு சாப்பிடுவேன் நான், 10 மணிக்கு சாப்பிடுவேன்னு வந்தால் அந்த அம்மா எப்படி வேலை செய்ய முடியும்? அதனால் ஒழுங்குகள் கட்டாயம் தேவை, சட்டங்கள் தேவை. அப்படின்ற போது ஒரு சமூகம் அல்லது ஒரு நாடு அப்படின்னு வருகிற பொழுது சட்டங்கள் கட்டாயம் அவசியம். ஆனால் அதை அப்படியே இருக்க பிடித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதில் ஒரு சில பேர் நசுக்கப்படுவார்கள் அப்படின்றதான் உண்மை. டு பி ப்ராக்டிக்கல் இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், லாக்டவுன் அப்படின்னு வந்த பின்னாடி கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு நமக்கு? ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அப்படின்னு சொல்லிச்சு. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு, ஒரு பயலும் வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது அப்படின்னா அரசு சொல்லுது இல்லை. அதுக்குன்னு ஒரு சில ரிலாக்ஸேஷன்லாம் கொடுக்குறாங்க. என்ன? பால் கடையை நீங்கள் திறந்து வச்சுக்கலாம், மருத்துவமனைகளை நீங்கள் திறந்து வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் முக்கியமான ஒரு பயணத்துக்கு போகிறது குறித்து நீங்கள் கையில் வந்து அதற்கான கடவுச்சீட்டு அல்லது பயணச்சீட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பயணத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்களில் அத்தியாவசியமான தேவைகளை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அடிப்படையான காரியங்கள் மக்கள் பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க. அதுவும் சட்டமாக இருந்தாலும் கூட ஒரு இரக்கத்தினுடைய ஒரு பார்வை அங்கே இருக்கிறது. ஆனால் பரிசேயர்கள்ட்ட அந்த பார்வை இல்லை. சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கணும், இல்லைனா கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. இல்லையா கடவுளுடைய வருகை என்னப்போ நம்ம தண்டிக்கப்பட்டுருவோம், இல்லையா நமக்கு மறுவுல வாழ்வு பயங்கர மோசமாக இருந்துடும், இப்படின்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இந்த ஒரு அறியாமையில் இருக்கிற அந்த மக்களுக்கு, குறிப்பாக அந்த பரிசேயர்களுக்கு பாடம் புகட்ட ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அருமையாக ஒரு காரியத்தை செய்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்வது போல எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு முறை மாவீரன் அலெக்சாண்டருடைய படையில் வந்து சட்டத்திட்டங்கள்லாம் கடுமையாக இருக்கும், சொன்னால் சொன்னது போல் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அப்போது ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அந்நிய நாட்டு படையினரோடு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறார், அது அலெக்சாண்டருக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அலெக்சாண்டர் அவனுக்கு வந்து சட்டத்தின்படி அவருக்கு மரண தண்டனை கொடுக்குறார். இந்த செய்தி வந்து அந்த மரண தண்டனை பெற்றுக்கொண்ட படைவீருடைய தாய்க்கு இந்த செய்தி போய் சேர்கிறது. அந்த தாய் வந்து அந்த அலெக்சாண்டர்கிட்ட கெஞ்சி கேட்குறா, தயவு செஞ்சு என் மகனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அவன் சொல்கிறாங்க, உங்கள் மகனுக்கு வந்து அவன் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் சட்டத்தை கேட்கல, என் பிள்ளைக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இரக்கம் காட்டக்கூடிய அளவுக்கு உன் பிள்ளை வந்து தகுதியான ஆளா இல்லையே, அவனுக்கு எப்படி நான் இரக்கம் காட்டுவது, இரக்கத்தை பெறக்கூடிய தகுதி இழந்து விட்டான் என்று சொன்னாங்களாம். உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், தகுதி பார்த்து வருவது இரக்கம் அல்ல அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். அதுதான் உண்மையும் கூட. சட்டம் ஒரு பக்கம் நிற்கிற பொழுது இரக்கம் வேறொரு தளத்தில் நிற்கிது அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு மனிதர்களுக்குத்தான் சட்டங்கள் தேவைப்படுகிறது, மனிதர்களுக்குத்தான் சட்டம் தேவைப்படுகிறது. ஏன் அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு இருக்கிற பொழுது சமூகத்தினுடைய நிலைப்பாடு ஓரளவு சமமாக இருக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு நாம் சாலையில் பயணிக்கிறோம், இந்த சாலை பயணத்தின் போது நம்ம இடது பக்கமாக தான் நம்முடைய வாகனத்தை ஓட்டி செல்ல வேண்டும், அல்லது நடந்து போனால் இடது பக்கமாக தான் போக வேண்டும் அப்படின்னு நமக்கு இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்குது. அப்போ என்ன, எனக்கு இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற அதே சட்டத்தை போய் நீங்கள் யூரோப்பில் செய்ய முடியாது. ஏன், அவங்களுக்கு அந்த இடம் மாறி வரும், இடது பக்கம் போகிறது அங்கிட்டு வலது பக்கமாக வரும். அதுபோல் நம்ம இங்கே வாகனம் ஓட்டுகிற பொழுது நம்முடைய ஓட்டுநருடைய இருக்கை வந்து வலது பக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறீங்க, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிறீங்கன்னா, நான் வலது பக்கம் உட்காந்து ஓட்ட மாட்டேன், இடது பக்கம் தான் உட்காந்து ஓட்டுவேன் அப்படின்னு நீங்க உட்காந்தே இருக்க வேண்டியது, வண்டி எடுக்கவே முடியாது. ஏன், இடது பக்கம் உங்களுக்கு ஸ்டேரிங் இருக்காது, பிரேக் இருக்காது, கிளட்ச் இருக்காது, ஆக்சிலேட்டர் எதுவுமே இருக்காது. அப்போ இந்த சூழ்நிலையில் சட்டம் ஒரு இடத்தில் ஒரு மாதிரி இருக்கிறது என்று சொன்னால், அது சூழலுக்கேற்றார் போல தன்னை வடிவமைத்து கொள்ளக்கூடிய, தகவமைத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கணும். இன்னைக்குமே யோசிச்சு பாருங்களேன், கத்தோலிக்க திருச்சபை எத்தனை தடைகள், எத்தனை மொழிகள், கிட்டத்தட்ட சொல்கிறாங்க 3372 மொழிகளில் தமிழ், இந்த விவிலியமானது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே அதிகமான விதத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற மொழிகள் நூல்களில் முதலிடத்தில் இருப்பது பைபிள் தான். அப்போ இத்தனை கோடி மக்கள், இத்தனை மொழி பேசக்கூடிய மக்களும் இந்த விவிலியத்தை ஏற்றிருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அது காலத்திற்கு ஏற்றார் போல மக்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு போல ஒரு சில இடங்களில் தன்னை வளைத்து உருக்கி கொடுக்கக்கூடிய தன்மை விவிலியத்துக்கு இருந்தது. இதைத்தான் ஆண்டவர் முன்னிறுத்துகிறார். ஒரே இதை பிடிச்சிக்கிட்டு நிற்காதீங்க, ஒரே படியாக ஏன் நிற்கிறீங்க, கொஞ்சம் மாறி வாங்க, காலத்தின் சூழலுக்கேற்ப மாறி வாருங்கள் அப்படின்றத ஆண்டவர் அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் சொல்கிறார். மோசேயுடைய சட்டம் அப்படி தான் இருந்துச்சு இல்லைன்னு சொல்லலை, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அது தேவையாக இருந்துச்சு. பட் நவ், ஒரு 1000 ஆண்டு பாரம்பரியத்துக்கு பிறகு, இவ்வளோ வளர்ச்சிக்கு பிறகு, இத்தனை இறைவாக்கினர்களை, இத்தனை ஞான மெய்ப்பர்களை நீங்கள் கண்ட பிறகு, அரசர்களை கண்ட பிறகும் கூட அதே நிலையில் இருப்பதை காட்டிலும் கொஞ்சம் மனநிலையை மாற்றுங்க, இன்னைக்கு மாறிடுச்சு, உன்னையே நீ அன்பு செய்வது போல் நீ அடுத்தவரையும் அன்பு செய் அப்படின்னு சொல்கிறாரு. உன் அயலான நேசி அப்படின்ற சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இவையெல்லாம் காலம் சென்ற சட்டங்கள் அப்படின்றத ஆள் உள்ள புகுத்தி கொண்டே இருக்கிறார் நம்முடைய தலைவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சட்டங்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் தேவைக்கேற்றார் போல் அதை மாற்றணும் அப்படின்னு பார்க்கிற பொழுது, இந்த மக்கள் பார்க்கிற பார்வை என்பது வேறு, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கிற பார்வை என்பது வேறு. அதைத்தான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சவுல் இருக்கிற பொழுதே அவனுடைய செயல்பாடு, அவனுடைய சேர்க்க சரியில்லை, அவனுடைய செயல்பாடுகள் வந்து முறையாக இல்லை என்பதனால ஆண்டவர் சொல்கிறார், சாமுவேலை கூப்பிட்டு, நீ வந்து நான் சொல்லுகிற அந்த மனிதனை நீ அருட்பொழிவு செய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அருள்பொழிவு செய் அப்படின்னு சொல்லும் போது சாமுவேல் தன்னுடைய இயலாமை எடுத்து சொல்கிறார், நான் எப்படி செய்ய முடியும், நான் ஏற்கனவே ஒரு அரசனுக்கு கீழே இருக்கிறேன், அவனுக்கு இந்த செய்தி போனால் என்னை கொன்னே போட்டுருவான் அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுகிறார். ஆண்டவர் கட்டளையும் கொடுக்கிறார், அதை செய்வதற்கான வழிமுறையும் சொல்லி கொடுக்கிறார். இதுதான் கடவுள் நமக்கு, இதுதான் கடவுளுடைய அழகை பார்த்துக்கு. அவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அவசரப்படாமல் அவருடைய பாதத்தில் உட்காந்து என்ன ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு அந்த பொறுமை இருந்தால் போதும். அப்போ ஆண்டவர் சாமுவேலுக்கு என்ன சொல்கிறாரு, நீ போ, நீ வந்து என்ன, நீ நேரடியாக போய் அந்த பையனை கூப்பிட்டு, ஏலியுடைய மகனை கூப்பிட்டா உனக்கு, ஈசாவுடைய மகனை கூப்பிட்டா உனக்கு பிரச்சனை வந்துடும், அதனால் நீ என்ன செய், நீ வந்து ஒரு பலியிடுபவனை போல் அங்கே சென்று பலிக்கு அவனை அழைப்பது போல நீ அழை அப்படின்னா சொல்லி அனுப்புறார். அவர் அங்கே போகும்போது என்ன செய்கிறாரு, எல்லாரும் வந்து கேட்குறாங்க, என்ன எதுக்கு வந்திருக்கிறீங்க, சமாதானத்துக்கு தானே வந்திருக்கிறீங்க. ஆமாங்க, நான் சமாதானத்துக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு செய்தியை சொன்னதுக்கப்புறம் ஈசாட்ட சொல்லி, உன்னை ஒவ்வொரு பிள்ளையா வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவர்களும் பலிக்கு வருகிறார்கள். ஆறு பிள்ளை வந்து தொடர்ந்து பிள்ளைங்க வந்துகிட்டே இருக்குது. அப்போ கேட்குறாரு, எந்த பிள்ளையுமே ஆண்டவர் அவனுக்கு ஓகேன்னே சொல்லலை. முதல் பிள்ளையை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. என்ன நினைக்கிறாரு, அப்போ இந்த பிள்ளை தான் ஆண்டவர் சொன்ன முக பிள்ளையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எலியாவை பார்த்து நினச்சிக்கிட்டு சாமுவேல் கேட்பார், அப்போ இவனை நான் அருட்பொழிவு செஞ்சிடவா அப்படின்னு கேட்பார். அப்போ ஆண்டவர் சொல்வார் அருமையான வார்த்தை, அவனுடைய தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் அவனை புறக்கணித்து நான் புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பது அல்ல, மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், நானோ அகத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதான் இயேசு சட்டங்களை குறித்த அவருடைய பார்வையும் அப்படி தான். மனுஷன் பார்க்கல போல நான் பார்க்க மாட்டேன், அவங்க எல்லாமும் அப்படி இருக்கிறத அப்படியே ராவா பார்க்குறாங்க, இல்லை அதை சாரத்தையும் கடந்த ஒரு காரியம் இருக்கிறது என்பதை இயேசு இந்த இடத்துல சொல்கிறாரு. அதை தான் முதல் வாசகத்தில் ஆண்டவரும் சாமுவேல் மூலமாக இந்த செய்தியை தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்கிறார். அப்போ தான் கேட்குறாரு, உனக்கு எல்லா பிள்ளைகளும் காமிச்சிட்டியா, இல்லை ஒரே ஒரு பையன் இருக்கான், அவன் வயலுக்கு போயிருக்கான், மாடு மேய்க்க போயிருக்கான், ஆடு மேய்க்க போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறார். யோ அந்த பண்ண கூட்டாயமோ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பிள்ளை வருது, அந்த பிள்ளையை பார்த்த உடனே தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை எடுத்து கொண்டு போய் இவனை அருட்பொழிவு செய் என்று சொல்கிறார். தாவீதை சாமுவேல் அருட்பொழிவு செய்கிறார். ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோம் இல்லையா. அப்போ ரெண்டு இடத்துலையும் பாருங்கள், மனிதர்கள் பார்ப்பது போல கடவுள் பார்ப்பது இல்லை. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் எல்லாமே காலத்தின் தேவைக்கேற்ப தன்னை தகவமைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது மனிதர்களுக்கு பிரச்சனையாய் மாறிவிடும் அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. நான் 2009 வருஷம் நான் ஃபிலாசபி படித்து கொண்டிருந்த நேரம், நான் கருமாத்தூரில் ஃபிலாசபி படிச்சுட்டு இருந்தேன். அப்போது முதல் ஆண்டு போனதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து எங்களுக்கு கொயருக்கு வந்து செலெக்ஷன் வைக்கிறாங்க, பாடகர் குழுவுக்கு ஒரு சின்ன தேர்வு வைக்கிறாங்க, பாட வச்சு எடுப்பாங்க. அப்போ தூத்துக்குடி மறை மாவட்டத்திலேருந்து ஃபாதர் சி சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு குருவானவர், எங்களுடைய ஆன்மீக குரு, நல்ல மனிதர். அவர் தான் குயர் இன்சார்ஜ், அவர் பாட்டுக்கு ஆள் எடுக்கிறாரு. அப்போ எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு, நம்ம பாட்டுக்கு போய் சேர்ந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நின்னோம். எல்லாருமே வந்து என்ன பாட்டு பாட சொன்னாங்கன்னா, இயேசுவே உந்தன் வார்த்தை, அதில் பார்த்தீங்கன்னா மேலே தீமைகள் தகந்தொழிந்திடும், அந்த வார்த்தை போக போக கொஞ்சம் பிச் மேலே போகும். அப்போ ஒவ்வொருத்தராக அந்த பாட்டு பாட சொன்னார், முதல் ஆள் ரெண்டாவது. நான் நின்றுட்டு இருந்தேன் பின்னாடி, நான் பாடேன் பார்த்துக்கோங்கப்பா, என்னடா பொம்பளை பிள்ளை மாதிரி பாரு, கீக்கின்னு இருக்கு உன் குரல் அப்படின்னு சொன்னார். எனக்கு வெக்கமாக போச்சு, என்னடா கீக்கின்னு இருக்குன்றார் அப்படின்னு. என்னடா தம்பி உனக்கு இன்னும் குரலே உடையலடா உனக்கு, அதனால் பிரதர் யூ கோ அண்ட் ஹேவ் அ குட் ப்ராக்டிஸ் அண்ட் கம் ஃபார் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு அனுப்பிவிட்டார். பார்த்துக்கோங்க, ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்லுவீங்களா எனக்கு பொம்பளை பிள்ளை குரல் மாதிரி இருந்துச்சு, கீச்சு பூச்சின்னு குரல் எனக்கு இருந்துச்சுன்னு. ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்தார், அதற்கப்புறம் பயிற்சி பண்ணி கடவுளுடைய நாமத்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்து நமக்கு இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஒரு நல்ல ஒரு குறைந்தபட்ச மக்களை பாட சொல்லக்கூடிய அளவுக்கு, அவர்களை பாடுவதற்கு தூண்டக்கூடிய அளவுக்கு இறைவன் நம்மளை வளர்த்துருக்கார் அப்படின்னா இதுதான் கடவுளுடைய பார்வை. அன்றைக்கி அந்த சாமியார் வேணான்னு சொன்னார், ஆனால் இன்னைக்கு அவர் நல்ல மனுஷன், அவர் குறையாக சொல்கிறதுக்கு இல்லை, அவர் சொல்லிட்டுனா இன்னைக்கு நான் அவ்வளோ தூரம் சிரத்தை எடுத்து நான் பாடணுன்ற ஒரு எண்ணமே எனக்கு வராமல் போயிருக்கும். அதுலேருந்து நம்மளை ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்றதுக்காண்டி நான் சொல்கிறேன், என்னுடைய பெருமைக்காக சொல்லவில்லை, ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு அப்படின்றதற்கு ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அப்போது இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். மத்தையின் செய்தி 11:28-30 வாசிக்கிறோம் இல்லையா, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், ஏனெனில் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் அழுத்தாது, என் நுகம் எளிதானது, என் சுமை எளிதானது அப்படின்னு சொல்றாரு. கண்ணீர் இல்லாத கண்ணாக இருக்கிறது. கண்ணீர் இல்லாத கண், கருணை இல்லாத கண் அப்படின்றத இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார்கள். அன்பு உரைப்பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் யோசிச்சு பார்ப்போம், சமூகத்தில் பல நேரங்களில் சட்டத்திட்டங்களால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னா ஏழை எளிய மக்கள். சிம்பிள் எக்ஸாம்பிள் இந்த லாக்டவுன் பீரியட் தான். இந்த லாக்டவுன் பீரியடில் மந்த் லாக்டவுனு, வீக் லாக்டவுனு, வீக்கெண்டு லாக்டவுன் இப்படி என்னெல்லாம் போட்டாலும் கூட பெரிய பணக்காரர்கள் யாரும் பாதிக்கப்படுறதில்லை, நடுத்தர மக்கள் கூட பெரிய அளவில் பாதிக்கப்படுறதில்லை. ஆனால் அன்றாடம் காட்சிகள் உண்மையிலேயே அன்னன்னைக்கு வேலைக்கு போய் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அன்னன்னைக்கு சேலதுணுமணி கட்டுறவர்களுக்கு அது அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான காரியம். அதான் நான் யோசிச்சு பார்க்குறேன். சட்டங்கள் என்பது ஒரு சிலந்தி வலை போல, அதில் மாட்டுகிற சிறு சிறு பூச்சிகள் மாட்டிக்கொள்ளும். ஆனால் அந்த சிலந்தி வலைக்குள்ளே போய் பெரிய வண்டு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சட்டங்கள் அந்த சிலந்தி வலை தான் பெஞ்சு போகுமே ஒழிய வண்டுக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது. அதுபோல் தான் இன்றைக்கி சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் உடச்சி சொல்கிறாரு. ஆண்டவருக்கு ஓய்வு நாளும் ஆண்டவருக்கு உரியதே. அதனால் இந்த நாளில் நாம் யோசித்து பார்ப்போம். முடிந்தளவு நாம் எப்போது ஒரு அதிகார வர்க்கத்துக்கு வருகிறோமோ, அதிக பெரிய இடத்துக்கு இல்லை, நாம் எப்போது ஒரு தலைமை பொறுப்புக்கு வருகிறோமோ அல்லது நாலு பேருக்கு கருத்து சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வருகிறோமோ, அப்போது இது இப்படித்தான நறுக்குன்னு பிடிச்சிக்கி நிற்காமல் அதில் இருக்கிற நன்மை தீன்மைகள் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொண்டு மக்களுக்கு சாதகமான என்று சொல்வதை விட மக்களுக்கு பயனுள்ள விதத்தில் நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய திருத்தங்களும் இருக்கும்படி இருக்க ஆண்டவர் இந்த நாளில் அழைப்பு கொடுக்கிறார். மனிதர்கள் பார்ப்பது போல கடவுள் பார்ப்பதில்லை, மற்றவர்கள் பார்க்கிறது போல, அதிகார வர்க்கத்தில் இருக்கிற மற்றவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவது போல நாம் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தாமல் நாலு பேருடைய நலனுக்காக ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் அதை சரியான விதத்தில் அணுகுவோம். சட்டமா மனித நேயமா என்கிற கேள்வி வந்தால் மனித நேயம் சார்பாய் நாம் நிற்போம். அதுதான் ஆண்டவர் செய்த காரியம், நம்மிடம் எதிர்பார்ப்பதும் கூட. ஆமென்.
உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தே என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தே என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறே. கருணை நிறைவா காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே, கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தே என் மனம் தருகின்ற காணிக்கை ஏற்றிட வேண்டுகிறே.
அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாமுள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் முது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இந்த பலியின் நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகிறது. எனவே நாங்கள் இந்த மறை நிகழ்வில் தகுதியோடு பங்கேற்க எங்களுக்கு அருள் தருவிராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும் இருப்பாராக,
இதயங்களை மேலே எழுப்புங்கள்
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்,
அது தகுதியும் நீதியுமானது.
தூயவரான தந்தையே, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உன் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர்.